இரண்டாவது கட்டளையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது கட்டளையில மூன்றாவது வசனத்துல யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மட்டுமே ஜீவனுள்ள தேவன், நீ என்னை தவிர வேறு எவரையும் தேவர்களாக நீ வணங்கக்கூடாது, அவருடைய இடத்திலே வைத்து எவரையும் வணங்கக்கூடாது, வேறு எவருமே தேவர்களாக இருக்கக்கூடாது, அவர் மட்டுமே ஆண்டவர், அவரை மட்டுமே ஆராதனை செய்ய வேண்டும் என்பது முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளையில் நாம் பார்த்தோம், அப்படி அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆராதனைகள் எல்லாமே அவருடைய வழிப்படி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த 4 வசனத்திலே சொல்லப்படுகின்றது, அவராக பார்த்து எந்த பொருளையும் வானத்திலும் பூமிக்கிலும் பூமிக்கு கீழும் தண்ணீரும் இருக்கின்ற அவருடைய படைப்பு இருக்கின்ற எதை வைத்தும் அவரை வணங்கக்கூடாது, அது அவருடைய மகிமையை குறைவுபடுத்துகிறது. அவராக பார்த்து எதையும் வணங்கக்கூடாது, அவரை வணங்குவதற்காக எதையும் பயன்படுத்தவும் கூடாது. ஆண்டவருக்கு இருக்கின்ற தெய்வீகத்தை அவர் எவரோடும் பகிர்ந்து கொள்ளுவதில்லை. நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு படம் வைக்கிறதோ சிலுவைய தெய்வீகம் உள்ளதாக ஆண்டவரோடு சம்பந்தப்படுத்தி பயன்படுத்துவதோ எந்த ஒரு பொருளை வைத்தும் அவரை நாம் வணங்கக்கூடாது, வேறு எந்த ஒரு பொருளுக்கும் தெய்வீகத்தை கொடுக்க கூடாது. நம்ம இடத்துல அது கூட வளர்ந்த அதிகமா இருக்கு. நாம் புறமதத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கிற பொழுது கத்தோலிக்க மதம், இந்து மதம், இப்படி பல மதங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படி வெளியில வந்திருக்கிற பொழுது அந்த எண்ணங்கள் நம்முடைய மனசுல இருக்கலாம். அந்த மத ஆராதனைகளாக கிறிஸ்தவ ஆராதனை இருந்து விடக்கூடாது. அதான் இது தெளிவா சொல்லிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரை ஜீவன் உள்ளவர், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனை அவருடைய வழிகளே வித்தியாசமானவை. புற மதங்கள்ல தான் அவர்கள் பொருளுக்கு எந்த ஒரு பொருளையும் வணங்குவார்கள், அது தெய்வீகமா பார்ப்பார்கள். அது எதுவுமே கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடாது. நாம வணங்குவதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக கூடி வருவதற்காகத்தான் சபை கட்டடமே தவிர அந்த சபை கட்டடத்துல தெய்வீகம் இல்லை, அதை விசேஷமா பார்க்க கூடாது. ஆராதனைக்கு பயன்படுத்துவதற்கு உலகத்து பொருள்கள் தேவையாக இருக்கும். பிரசங்கம் செய்வதற்கு இந்த மேல தேவை, அதுல தெய்வீகம் இல்லை, இதை விசேஷமா பார்க்க கூடாது. அது வெறும் மரம் தான், அவரால் படைக்கப்பட்ட மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு இதுக்காக பயன்படுத்தப்படுது. கம்யூனியன் கப் அது தெய்வீகம் இல்லை, அப்படி பார்க்க கூடாது. அதை மூடி வைக்கிற துணியோ இந்த மாதிரி எந்த பொருளையும் நாம அவராக அவரோடு சம்பந்தப்பட்டதாக பார்க்க கூடாது. நம்முடைய செய்கைகளுக்கு பயன்படுத்துகின்ற வெறும் கருவிகள் தான் எல்லாம் இந்த கட்டளை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யார் என்று சிந்தித்து பார். புறமத தெய்வங்களை போல அல்ல, நான் படைத்தவன், நான் ஜீவன் உள்ளவன், முழு நீதியானவன், முழு பரிசுத்தமான தேவன். மோசேக்கு அவர் என்ன சொன்னார், என்னிடத்துல வருகிற பொழுது நீ என்னை பார்க்க முடியாது, என்னை பார்த்தவர்கள் எவருமே உயிர் வாழ்ந்ததில்லை. ரெண்டு மலைகளுக்கு இடையில் அவர் போற சாலை தான் தெரிந்ததே தவிர அவரை மோசே பார்க்கவில்லை. முகமுகமாக பேசினார் என்று தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறதுனால சில நேரம் அவன் பார்த்து பேசினான்னு அதுக்கு அர்த்தம் வச்சுக்கிறீங்க, அது தவறு. அப்படி அல்ல, அதுக்கு அர்த்தம் முகமுகமாக பேசுவது என்பது ஒரு டெக்னிக்கல் வார்த்தை, அதாவது ஆண்டவர் பேசியதை அவனால் கேட்க முடிந்தது, அவன் பேசியதை ஆண்டவர் கேட்டார், ஒரு நேரடி கம்யூனிகேஷன் தொடர்பு இருந்தது என்பதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவன் ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை, பொய் சொல்ல மாட்டேன். என்னை பார்த்து ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்ன தேவன் மோசைக்கு மட்டும் எப்படி விசேஷமா ஒண்ணு செய்ய முடியும்? அப்புறம் அவருடைய வார்த்தை பொய்யா போயிடும். அப்படியெல்லாம் தவறாக வேதத்தை வாசிக்க கூடாது. அவர் சிந்தித்து பார்க்கணும், ஆண்டவர் யார்? அவர் பரிசுத்தமானவர். ஆகவே அவரை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவருக்குரிய மகிமையை, தெய்வீகத்தை வேறு எதிலும் வைத்து அவரை பார்க்க கூடாது. அதனாலதான் இங்க சொல்லுகிறது, எந்த ஒரு காரியத்தை வைத்தும் யார் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும், யார் ஒரு சுரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், உண்டாக்க கூடாது. அது உண்டாக்குவது தவறு. நான் ஏற்கனவே சொன்னேன், சிலைகள் செய்கிறதுல தப்பு இல்லை, செய்கின்ற எந்த பொருளிலும் அவரை பார்க்க கூடாது. அவர் அதில் இருப்பதாக இல்ல, அவரை வணங்குவதற்கு அதன் மூலமாக அதை பயன்படுத்தி செய்வதைத்தான் ஆண்டவர் அடியோடு வெறுக்கிறார். அது ஐடல் வர்ஷிப்பாக வந்து விடுகிறது, சிலை வணக்கமாக வந்து விடுகிறது. ஆரம்பத்தில் சபை உலகத்தில் நிலைநாட்டப்பட்ட பொழுது முதல் 3 நூற்றாண்டுகளுக்கு தான் ஒழுங்கா இருந்தது. முதல் 3 நூற்றாண்டுகள், அந்த 3 நூற்றாண்டுகள் முடிய போலி போதனைகள் சபையை தாக்க ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் வருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதை நம்ம அடியோடு தவிர்க்காவிட்டால், உடனே நிறுத்திக் கொள்ளாவிட்டால் ஆபத்து வரும். சபை போலி போதனைகளுக்கு இடம் கொடுத்ததுனால 7ஆம் நூற்றாண்டு முடிவதற்குள் ரோமன் கத்தோலிக்க மதம் முழுதாக வந்திருந்தது. எப்படி வந்தது? சேர்ச்சில் ஒரு படம் வச்சார், என்ன தப்பு? வெறும் படம் தான், நம்ம கும்பிடவா போறோம், அப்படித்தான் ஆரம்பித்தது. சரி, படம் தானே என்று ஆரம்பித்தது. பிறகு சிலையாக போய் எத்தனையோ காரியங்கள்லாம் உள்ளே வந்து ஆண்டவருடைய மகிமை அவர்கள் குறைவுபடுத்தினார்கள். அப்படித்தான் பின்பு ரோமன் கத்தோலிக்க மதம் வந்து கிறிஸ்தவமே இல்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மதம் தலை தூக்கி என்ன செய்தார்கள்? கடைசியில் வேதம் ஒருதனுமே வாசிக்க கூடாது, அது மொழிபெயர்ப்படக்கூடாது என்று கொண்டு போய்விட்டானா இல்லையா? சப வரலாற்று நூல் இப்ப தமிழ்ல இருக்கு, எடுத்து வாசிச்சு பாருங்க. முதலாவது வால்யூம் அதைத்தான் சொல்லுகிறது, எப்படி உண்மையான கிறிஸ்தவம் அதற்கு எதிராக கத்தோலிக்க மதம் உருவான விதத்தை. அந்த ஆபத்து மறுபடியும் வந்துவிடலாம். ஒழுங்க ஆரம்பிக்கிற சபைகள்ல வேதத்துக்கு இடம் கொடுக்காம போனா அந்த போதகன் மூலமாகவோ மக்கள் மூலமாகவோ போலித்தனம் வந்து விடலாம். அதற்காக என்ன? அதற்காகத்தான் இது தெரிந்திருக்க வேண்டும். வேதம் தெரிந்திருக்காவிட்டால் எல்லா தப்பும் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும், சபையிலும் நடக்கும். வேதத்துக்கு கட்டுப்படாத மனிதன் தேவனுடைய மனிதனா இருக்க முடியாது. இந்த கட்டளைகள் சாதாரணமான கட்டளைகள் அல்ல, கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனைகளை கொடுக்கிற கட்டளைகள். முதலாம் கட்டளை, 2ஆம் கட்டளை, 3ஆம் கட்டளை, இதையெல்லாம் மீறி எப்படி ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும்? நீங்களே கற்பனை பண்ணி வளர்த்து கொண்ட ஒரு விதமான மத எண்ணங்களா இருக்க முடியுமே தவிர, ஆண்டவரை சார்ந்த அவருடைய வேதத்திலிருந்து வருகின்ற விசுவாசமாக அது இருக்க முடியாது. ஏன்? தன்னுடைய கட்டளைகளையே மீறுகிற ஒரு கிறிஸ்தவத்தை ஆண்டவர் உருவாக்குவாரா? என்னுடைய வார்த்தையில் ஒன்றையாவது நீ கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது என்று எழுதியிருக்க, உபாகமத்தில் எழுதியிருக்க 5வது அதிகாரத்தில் இதே கட்டளைகளை கொடுத்த பிறகு கூட்டவும் கூடாது, நீ குறைக்கவும் கூடாது. நான் சொன்னபடி அதில் உள்ளது உள்ளது படி நீ வாழ வேண்டும். ஆகவே உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் அவருடைய கட்டளைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அந்த கட்டளைகளின்படி சிந்திக்கிறவனாக, அந்த கட்டளைகளின்படி வாழ்கிறவனாக, எதையும் செய்கிறவனாக இருப்பான். அதான் டெஸ்ட். விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு பத்து தரம் சொல்றதுனால நம்ம விசுவாசிகள் அல்ல. என்னுடைய கட்டளைகளை மீறுகிறவன் என்னுடைய பிள்ளையாக இருக்க வழி இல்லை. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிறார். ஏன் பரிசேயர்களை எல்லாம் திட்டி தீர்த்தார் அந்த காலத்துல? ஆண்டவர் இருந்த காலத்துல அவரை சேர்ந்தவர்களாக இனம் காட்டி கொண்டு அவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்து கொண்டு போதகர்களாக நடித்துக் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு எதிராக நடந்தார். அவருடைய வார்த்தைகளோடு எவ்வளவோ கூட்டினார்கள், குறைத்தார்கள். அதனாலதான் அவர்களை என்ன சொன்னார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஆண்டவர் சொன்னார். அவரையே ஆண்டவராக பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் கண்கள் குருடாகி போயிருந்தது பாவத்தினார். ஆகவே நம்முடைய உங்களுடைய வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தா அது வேதத்தோடு பொருந்தி போய் அதிலிருந்து வந்ததாக இருக்கிறதான்னு பார்க்கணும். உங்கள் சபையை ஒரு கிறிஸ்தவ சபைன்னு சொன்னால் அது வேதத்தின்படி நடக்கின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற சபையாக இருக்கிறதான்னு பார்க்கணும். நீங்க வேதம் ஒண்ணு சொல்ல நீங்க ஒன்ன செய்து கொண்டு போனால் அது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. ஆகவே இங்கே ஆண்டவர் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும். தன்னை வணங்குகின்ற பொழுது வேறு எதையும் வைத்து தன்னை வணங்கக்கூடாது. அவரை மட்டும் அவருடைய வார்த்தைகளின்படி வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த கட்டளைகளை நம்ம இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்வதற்கு வசதியாகத்தான் நமக்கு முன்னால் இருந்த பெரியவர்கள் ரொம்பவும் பாடுபட்டு இந்த போதனைகளுக்கு விளக்கம் கொடுத்து வினாவிடை போதனைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதை பத்தி முன்னாலேயே சொன்னேன். அந்த வினாவிடை போதனைகள் கேள்வி பதில்களாக இந்த கட்டளைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறது. தாமஸ் வாட்சன் அவர் ஒரு தியோரிட்டர், அருமையான நூல் எழுதி இருக்கிறார். பத்து கட்டளைகள் நீண்ட விளக்கம் கொடுத்து தேவனுடைய மனிதன் அதையெல்லாம் அந்த வினாவிடை போதனைகள் வாட்சன் எழுதி இருக்கிறது எல்லாம் வேத அடிப்படையில் அமைந்த விளக்கங்கள். வினாவிடை போதனை இந்த கட்டளை எதை தடை செய்கிறது என்று கேள்வி கேட்டு அவற்றை விளக்கமாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தடைகள் இந்த கட்டளை இரண்டாவது கட்டளை நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது அப்படியும் ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறது. இரண்டாவது கட்டளை மூலம் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன, அதற்கு பதில் அந்த வினாவிடை போதனையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதில் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவருக்காக நாம் செலுத்துகின்ற ஆராதனை, அவருக்காக நாம் செலுத்துகின்ற ஆராதனை, அவர் தன்னுடைய வார்த்தையிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றபடி அமைந்திருக்க வேண்டும். அவருக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனை, என்னை ஆராதனை செய், வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன், அவருக்கு நாம் செலுத்துகின்ற அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமானதாக அவருடைய வார்த்தையில் நியமிக்கப்பட்டபடி அமைந்திருக்க வேண்டும். அது நல்லா மனசுல வச்சு, நியமிக்கப்பட்டபடி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க appointed worship. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை நீ ஆராதி, என்னை மட்டுமே நீ ஆராதி என்று சொன்ன தேவன், நீ நான் நியமித்தபடி என்னை ஆராதனை செய் என்று சொல்லுகிற. இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு. என்ன ரொம்ப சபைகளோ கிறிஸ்தவன் சொல்றாலும் அது முடியாது ஆண்டவரே, எனக்கு விருப்பப்பட்டபடி, எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறபடி நான் உங்க ஆராதிக்கிறேன். மனுஷன் நடத்தி வருகின்ற போராட்டம் ஆண்டவரோ,
அவர் நியமித்தபடி ஆராதனை செய்ய அவனுக்கு இருதயம் இடம் கொடுக்கவில்லை.
அந்த போராட்டம் பழைய ஏற்பாட்டில் இருந்தே வந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த கட்டளைகள் மூலம் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் வேற எங்கிருந்து எந்த சொரூபத்திலும் எதன் மூலமாகவும் நீ என்னை வணங்கக்கூடாது என்று தடை செய்கிற பொழுது, அந்த அப்படி தடை மட்டும் செய்யவில்லை, என்னை நீ வணங்குகிற பொழுது நான் சொன்னபடி நான் நியமித்தபடி என்னை நீ வணங்கு ஆராதனை செய்வதற்கு தெரியும். நான் அப்படி இவருக்கு சொல்லாவிட்டால் இந்த மனிதர்கள் உலகத்தை பார்த்து அவர்கள் என்னென்ன மதங்களில் இருந்து வந்தார்களோ அந்த புற தெய்வங்களை பார்த்து என்னை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்காகத்தான் என்னை உங்களையும் நினைச்சபடி என்ன ஆராதனை செய்து விட்டா என்ன செய்வோம்? உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்ள பார்ப்போம், உலகத்து மனிதன் செய்கிறபடி அவன் ஆராதனை செய்ய பார்ப்போம். நாம் முழு பரிசுத்தம் அடைந்தவர்கள் அல்ல, சுவாஸ்திரியும் கூட முழு பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் இன்னும் அடையவில்லை, அடைய முடியாது. ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஞானம் இருந்த பொழுதும் அதிலும் குறை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா முழு பூரணமான ஞானம் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்காது. ஆகவே என்ன செய்வோம்? தவறு செய்து விடுவோம். நம்மை விட்டு விட்டால் நாம் தவறு செய்து விடுவோம். அதுதான் நீங்க சபை சபையாக நடந்து வருகின்ற காரியம் இல்லையா? நடந்து வருது இல்லையா? பெரிய சிலைய ஒண்ணு பெரிய சிலுவையை வச்சிருவாங்க. எனக்கு வச்சிருக்கிறீங்க சரியில்லையே. அப்பதான் நம்ம கிறிஸ்தவ சபை தெரிந்து கொள்வதற்கு, புற மனிதர்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு உதவும். உண்மையாகவே அதுக்கு மட்டுமா அது வச்சிருக்கு? உங்க உள்ளத்துல நல்லா கேட்டு பாருங்க, ஆண்டவருடைய தெய்வீகத்தை அதை நிச்சயமா கொடுக்கிறோம். அது வெறும் சிலுவைய பார்ப்பதல்ல, அதை அவரோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். இரண்டாம் கட்டளைக்கு ஆபத்து வருகிறது அப்படி வைக்கிற பொழுது. அதனால்தான் ஆண்டவர் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார். மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மூணு பேரை கொண்டு போய் அங்க கல்வாரியில கொலை செய்தார்கள். இயேசுவை மட்டுமல்ல, இயேசு பக்கத்துல ரெண்டு திருடர்கள். கடைசி நேரம் இறப்பதற்கு முன் ஒருவனுக்கு மனம் திரும்புதல் கிடைத்தது. மூன்று பேரும் தூக்கி கொண்டு போன சிலுவைகள் முதுகுல மரத்தால் செய்யப்பட்டது. அப்ப இயேசு தூக்கி கொண்டு போன சிலுவை விசேஷமானதா? விசேஷமான மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் செய்யப்பட்டதா? இயேசு தூக்கி கொண்டு போனதுனால அந்த சிலுவை மகிமை அடைந்ததா? அதுக்கு தெய்வீகம் இருந்ததா? ஒண்ணுமே இல்லை, அது வெறும் மரம்தான். இயேசுவை தான் பார்க்கணுமே தவிர சிலுவையை பார்க்கல. அவர் இப்போ சிலுவையில் இல்லை. அத ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி எத்தனை விஷயங்கள் நாம செய்கிறோம், இந்த கட்டளையை மீறுகிறோம். ஆண்டவருடைய வேதம் இந்த இரண்டாம் கட்டளை என்ன எதிர்பார்க்கிறது? அவருக்கு செலுத்துகின்ற ஆராதனை, அது நீங்கள் செய்கின்ற உங்களுடைய சொந்த தியானமாக இருந்தாலும் சரி, குடும்ப தியானமாக இருந்தாலும் சரி, சபையிலே நடத்துகின்ற ஆராதனையாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறபடி அது நடக்க வேண்டும் என்று வினாவுடைய போதனை சொல்லுகிறது. எல்லா விதமான கிறிஸ்தவ ஆராதனை முறைகளும் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் தம்முடைய வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக இப்படியாக என்னை ஆராதனை செய் என்று அவர் எழுத்தில் எழுதி வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். இதுதான் விசுவாச அறிக்கை கூட 16:89 விசுவாச அறிக்கையிலையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு அவரால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரே ஆராதனை முறையை அவர் தானே தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வார்த்தையில் நியமித்திருக்கிறார். நம்ம கையில் இருந்த
அவருடைய சித்தப்படி அவரே நியமித்திருக்கிறார் என்று அது சொல்லுகிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அப்படியான அவர் நியமித்திருக்கின்ற அந்த ஆராதனையிலே மனித எண்ணங்களின்படி அல்லது பிசாசினுடைய ஆலோசனைகள் படி எதுவும் சேர்ந்து விடக்கூடாது. கண்ணாலே பார்க்கக்கூடிய எந்தவித அடையாள பொருள்களை பயன்படுத்தியும் வேதத்தினாலே தெளிவாக விளக்கப்படப்படுத்தாத எந்த விதமான ஆராதனையையும் அவருக்கு செலுத்துவதை அவரே தடை செய்துள்ளார் என்று இந்த இரண்டாவது கட்டளையிலிருந்து விளக்கப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் இங்க 20:4-6 இருந்த வசனங்கள்ல தான் அங்க காணப்படுகிறது. சரி, இப்ப சில உதாரணங்களை பார்ப்போம். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்ப்போம். அதாவது கடவுள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அவரே அவராலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆராதனை முறைகள் என்ன? அப்படி வேதத்தில் இருக்கிறதா? ஆதியாகமம் 4:1-8 வசனங்கள் நீங்க எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வீட்டுல போயிட்டு நான் ஆழமா வாசிச்சு பார்க்கலாம் அங்க என்ன நடக்கிறது. அந்த 4 அதிகாரத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஆபே காயின் என்ற அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? ஓய்வு நாளிலே 4 அதிகாரத்துல அவங்க ஆராதனைக்கு போகிறார்கள். எதற்கு போகிறார்கள்? ஆராதனை செய்வதற்காக போகிறார்கள். தமிழ் வேதத்திலே அந்த மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லை. 3 வசனத்திலே சில நாள் சென்ற பின்பு என்று போட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின்பு என்று மூலமொழியில் இல்லை. ஒரு முக்கியமான நாளின் போது என்ற மாதிரி வாசிக்க. அதாவது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பொழுதே ஓய்வு நாளை அவர்கள் பின்பற்ற வேண்டியிருந்தது. பாவம் செய்த பிறகும் அந்த பாவ அந்த நிலையை இழந்து போன பிறகு ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக மனம் திரும்பி ஆண்டவர் பேசி மறுபடியும் அவன் மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பு அடைந்த பிறகு ஓய்வு நாளை அவன் ஆவேலும் தன்னுடைய மனைவியோடு கடைபிடித்திருக்கிறான், பின்பற்றி இருக்கிறான், அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் போதித்திருக்கிறான். அதனாலே அப்படி நியமிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளின் பொழுது ஆவேலும் காயினும் ஆண்டவரை ஆராதிக்க போன பொழுது காயின் என்ன செய்தான்? 3 வசனத்திலே நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அதாவது அவற்றில் சிறந்தவற்றை கொண்டு வந்தான். ரொம்ப பேருக்கு என்ன சொல்றதுன்னே புரியாது. 4 வசனத்துல காணிக்கைன்னு ஒரு வார்த்தை வந்திருப்பதனால இத வச்சு எப்படி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அது வேதம் தெரியாததுனால காணிக்கையை பத்தி இதுல பிரசங்கம் பண்றது தவறு. இங்க காணிக்கைய பத்தியே சொல்லவில்லை. என்ன சொல்லுகிற இந்த இடத்துல? ஓய்வு நாளிலே அவரை ஆராதனைக்கு போன பொழுது ஒருவன் ஆண்டவர் நியமித்தபடி அவரை ஆராதித்தான், மற்றவன் அவர் நியமிக்காத விதங்களிலே அவரை ஆராதனை செய்தார். அவர் நியமித்தபடி அவரை ஆராதனை செய்வதற்கான வழிகளை ஆபேல் தன்னுடைய பெற்றோரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். காயினுக்கும் அது போதிக்கப்பட்டிருந்த பொழுதும் காயின் தான் நினைத்தபடி வாழ்ந்ததனாலே அவன் தான் நினைத்த விதமாக அவரை ஆராதனை செய்ய வந்தான். அதனாலதான் அவன் என்ன செய்தான்? நல்ல கனிகளை கொண்டு வந்தான். ஏன் அவன் கனிகளை கொண்டு வந்தான்? ஏன் மற்றவன் மிருகங்களை கொண்டு வந்தான்? பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலே இருந்து ஆண்டவர் இரத்த பலி கொடுக்க வேண்டும் ஆராதனையின் ஒரு பகுதியாக என்று விளக்கி இருக்கிறார். அதனால்தான் மிருகங்களை கொண்டு வந்தான். சிறுமையான நல்ல தெரிவு செய்யப்பட்ட மிருகங்களை பலி கொடுப்பதற்காக கொண்டு வந்தான். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதே பலி கொடுக்கப்படுகின்ற ஆராதனையில் பலி கொடுக்கப்படுவதையெல்லாம்
லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது ஆரம்பத்திலேயே ஆதாமுக்கு தெரிந்திருந்தது, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஆபேலுக்கும் தெரிந்திருந்தது. ஆகவே ஆண்டவர் நியமித்தபடி ஆபேல் அவரை ஆராதனை செய்ய வந்ததனாலே அவனுடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆராதனை செய்ய வந்தும் ஆண்டவர் நியமித்த விதமாக அவரை ஆராதனை செய்யாததனாலே காயினுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த பகுதிக்கு விளக்கம், இந்த பகுதி எதை சொல்லுகிறது? எது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஆராதனை முறை, எது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாத ஆராதனை முறை என்பதை அது காட்டுகிறது. இந்த இதே யாக்கோபு 20:22-26 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினால் தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் ஒளியிட்ட உடனே அதை அசூசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாத படிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். இந்த வசனங்களை என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ ஆராதனை செய்கிற பொழுது எப்படியெல்லாம் நீ என்னை ஆராதனை செய்யக்கூடாது, எப்படி நீ என்னை ஆராதனை செய்ய வேண்டும். எனக்காக நீ பலிபீடத்தை கட்டுகிற பொழுது அது கட்டலாம், அது தவறு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறபடி அந்த பலிபீடம் அமைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு பலிபீடம் தேவையில்லை, அது பழைய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாட்டில் அது ஏற்படுத்தப்பட்டிருந்த குழுவும் கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அப்படி நீ அதை பயன்படுத்த நினைக்கிற பொழுதே, பயன்படுத்துகிற பொழுது நீ அதன் மேல் உளியிட்ட உடனேயே அதை என்னப்படுத்துவாய், அசுத்தப்படுத்துவாய். பரிசுத்தம் போய் ஏ அவர் சொன்னபடி செய்யல. இதிலிருந்து என்ன சொல்லுகிறது ஆண்டவர்? மறுபடியுமாக நமக்கு சொல்லுவது என்ன? என்னை நீ ஆராதனை செய்ய வேண்டுமானால் உன் வழிகளிலே அதை செய்யாதே, உன் சிந்தனைகளின்படி அதை செய்யாதே, உனக்கு விருப்பமானபடி அதை செய்யாதே. நான் கேட்டதை நீ எனக்கு கொடு, நான் சொல்லுகிறபடி என்னை ஆராதனை செய் என்பதுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அந்த இருதயம் இல்லாட்டி சபையை விட்டுட்டு போயிட்டு நீங்க முந்தி குந்த சாமி எல்லாம் கும்பிடுங்க, அதான் பெட்டர். ஏன்னா அது எதையும் ஏத்துக்குமா இல்லையா? பிள்ளையார் முன்னுக்கு நீ அழகில நின்னாலும் சரி, நேரா சொன்னாலும் அது ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய ஆண்டவர் முன்னுக்கு நாம் நினைத்தபடி அவரை ஆராதனை செய்ய முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எல்லோரையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதை எதிர்பார்க்கிறார். இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். 25 யாத்திராகமம் 8 வசனத்திலே இருந்து பார்க்கலாம். 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவரே சொல்லுகிறார், உண்டாக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. பார்த்தீங்களா, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும். அப்படி நீ செய்கிற பொழுது நான் அதை உனக்கு காண்பிக்க போகிறேன். நான் ஒரு மாடல், ஒரு மாதிரியை கொடுக்க போகிறேன். அந்த மாதிரியின் படியும், அதில் உள்ள எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்.
செய்ய என்று சொன்ன ஆண்டவர் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அதான் சொல்லுகிறோம் அவரால் நியமிக்கப்பட்ட ஆராதனை என்று. நான் உனக்கு காட்டுகின்றபடி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. மனாந்தரத்தில் அவர் போகிற பொழுது அதை செய்ய வேண்டியிருந்தது, ஆனால் அதை நான் சொன்னபடி நான் காட்டுகின்றபடி அதை நீ செய் என்றுதான் சொல்லுகிறார். இனி இதே யாத்திராகமம் எழுதி வச்சிருந்த 40வது அதிகாரம் 16-32 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கிற பொழுது அதுல எட்டு தடவை ஆண்டவர் கட்டளையிட்டபடி, மோசே எல்லாவற்றையும் செய்தான் என்று வருகிறது. அவர் கட்டளையிட்டபடி, according to all that the Lord has commanded, அவர் ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவன் செய்தான் என்பது எட்டு தடவை வருகிறது. எதுக்கு மறுபடியும் வருவதற்கு காரணம் என்ன? அவன் எதை செய்த பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு மாறாக அவன் செய்யவில்லை. அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அது மறுபடியும் அது வருகிறது. லேவியராகவும் எடுத்து பார்ப்போம். லேவியர் 10வது அதிகாரம் 1-3 வரையும் என்ன சொல்லுகிறது? ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, நல்லா கேளுங்க, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத
அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். மோசே என்ன வாசித்தோம்? ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் செய்தான், அவையிலும் அப்படி செய்தான். இங்கே ஆரோனின் குமாரர்கள் அவர் கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவர் முன் கொண்டு வந்தார்கள் ஆராதனை. என்ன நடந்தது? அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. பட்சித்ததுன்னா என்னது? அழித்து போட்டு விட்டது, அழித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். என்னது அண்ணிய அக்கினி? அப்படி ஒரு அக்கினி இருக்கா? அக்கினா நமக்கு தெரியும், நெருப்பு. அண்ணிய அக்கினா என்னது? அப்ப இங்க அண்ணிய அக்கினி என்பது ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். அதாவது ஆண்டவர் கட்டளையிடாத விதத்திலே ஆரோனின் குமாரர்கள் அவரை ஆராதிக்க வந்த பொழுது ஆண்டவர் அக்கினியின் மூலமாக அவர்களே அழித்தார். பழைய பாட்டில் எங்கேயும் பார்க்க அது அவருக்கு பிடிக்கவில்லை. ஏற்கனவே காலையில் பார்த்த ஒரு வேத பகுதி நீதி நியாயாதிபதிகள் 17 எழுதி வச்சுட்டு புகட்டில் போய் பாருங்க. நியாயாதிபதிகள் 17:1-13 வரையும் உள்ள பகுதியிலே என்ன பார்க்கிறோம்? மீகா என்ற மனிதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கன்று குட்டிகளை உருவத்திலே சொரூபங்களை ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கின்ற ஆராதனை முறைகளை அங்கிருந்து நடத்துவதற்கு ஒரு லேவியனையும் எப்படியோ பிடித்து நியமித்து விட்டார். நியமித்து விட்டு என்ன சொன்னான்? தனக்குள்ளாக சந்தோஷப்பட்டுக் கொண்டான், தன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளின்படி ஆராதிக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டான். அப்படி அவன் செய்யல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே நீ என்ன ஆராதனை செய்தால் எருசலேமில் மட்டும்தான் ஆராதனை செய்யும். அவருடைய பிரசன்னம் நம்ம எங்க இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் வீட்டில் இருக்கிற பொழுது ஆண்டவரை நினைத்து பார்க்க கூடாது என்பது அல்ல. பழைய ஏற்பாட்டு ஆராதனைக்கான இடம்
ஆராதனை முறைகளும் எல்லாமே ஆண்டவராக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு இஸ்ரவேலனும் அதை மீறி செய்ய அனுமதி இருக்கவில்லை. அப்ப மீகா செய்தது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமானது. அவன் வாசிச்சு பாருங்க, அவனுடைய வாக்கு ஒழுங்காவே அவன் தண்டனையே அடைந்தான். இதையே தான் நாம் என்ன ஒன்று ராஜாக்கள் 12:28-33 உள்ள வசனங்களையும் ஏற்கனவே பார்த்தோம். யார் ஜெரொபோவாம் என்ன செய்தான்? பழைய ஏற்பாட்டிலே அங்கு சொல்லி இருந்தபடி தன்னுடைய மக்கள் எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதனை செய்வதை தடுத்து அவர்களை மோசம் செய்தான். தன்னுடைய நாட்டிலேயே தான் பெத்தேல் என்ற இடங்களிலே ஆலயத்தை நிறுவி கண் கோல்டன் தங்க கன்று குட்டிகளை வைத்து உங்களை இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வந்த தேவர்கள் இவரே என்று சொல்லி மூன்றாவது கட்டளையை மீறி இருக்கிறான். தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கியிருக்கிறான். அவன் செய்த பாவத்தினாலே மக்களும் பாவம் செய்து அந்த நாடே பாவம் செய்தது. அந்த பாவத்தினால என்ன தெரியுமா, வட பகுதியில இருந்த ராஜ்யத்துல தான் நல்ல ராஜாக்களே நிறைய பேர் இருக்கல. எப்படி இருக்க முடியும்? அனைவருக்கு எதிராக செய்கிற பாவம் குடும்பத்தை பாதித்து தொடர்ந்து வம்சத்தையும் பாதிக்கும். அதான் 4 தலைமுறைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். யாத்ராகம் 20 அதிகாரம், அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. உண்மைதான். அதான் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க மகன் பிள்ளைங்களுக்கு தவறான முறையில ஒரு ஆராதனையை கற்றுக் கொடுத்தா உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே பின்பற்றுவார்கள். அவருடைய பிறக்கின்ற பிறகு பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு தொடர்ந்து அதே விதமாக போவார்கள். என்ன நடக்கும்? ட்ரெடிஷனலா பாவம் செய்வோம் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவையா ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு காலமா கிறிஸ்தவரா இருக்கிறீங்க, பிறந்ததுல இருந்தே இருக்கிறேன், இதெல்லாம் புதுசா இருக்கு, வேதம் அப்படி ஒருத்தனமே இல்லையே. பிறப்பிலிருந்து பாவியாகத்தான் மனிதன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனா ஒருவனுமே இருந்ததில்லை. மனிதர்கள் இயேசு மட்டும்தான் பிறந்ததிலிருந்து தேவனாக இருந்தவர். மனிதர்கள் ஒருவனுமே பிறந்ததிலிருந்து அவைக்குரியவனாக இருக்கவில்லை. அப்ப என்ன அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவர்கள். அப்ப என்ன, அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்ததுனால அவன் போன கோயிலுக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்துறது உடனே என்ன, நான் கிறிஸ்தவன். ஆனா நீ மறுபிறப்பை பரிசுத்தாவியிலிருந்து அடையவில்லை, உனக்கு மன திருப்புதல் உண்டாகவில்லை. இப்படி ரொம்ப பாரம்பரிய சபைகள் நம்ம நாட்டில் இல்லையா? இதுதான் நடக்குது. நிறைய வருடங்களுக்கு முன்பு, 25 வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்திலே இருந்த பொழுது ஒரு ஆங்கிலிகன் சர்ச், அங்கு இருந்த போதகர் என்னுடைய நண்பனுக்கு தெரிந்திருந்தது, என்னை பிரசங்கம் செய்யும்படியாக கேட்டுக்கொண்டேன். இதை போய் சேராமா செய்யக்கூடாதா நான் யோசிச்சேன். அப்ப நான் சொன்னேன், இல்லை அந்த போதகரை நான் பார்க்கறேன், பார்த்து பேசுறேன். அப்பா வீட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்து தெரிந்து கொள்ளுகிற பொழுதே இதே கதை தான். நான் எப்படி நீங்க இந்த போதகரை வந்தீங்க? எங்க அப்பா இருந்த அது இறந்து போன பிறகு வேற யாரும் செய்யறதுக்கு இல்லை, அதனால நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன செய்ய சொன்னார்கள். சரி, இப்ப நான் பிரசங்கம் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணும்? ஒரு 5 பண்ணா போதுங்க. அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நான் வந்து ஆச்சரியப்படல. 5 நீங்க அவ்வளவுதான் செய்யறத? அவ்வளவுதான். சரி, ஆண்டவர் ஏதோ பிரசங்கம் செய்யணும்னு என்னோட இருதயத்துல பட்டது. அப்ப நான் சொன்னேன், சரி நான் 5 கொஞ்சம் ரொம்ப குறவு, 7 நான் பிரசங்கம் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். சரி பரவாயில்ல,
அப்ப உண்மையிலேயே 7 நிமிஷம் மட்டும்தான் பிரசங்கம் செய்யணும், ஏழே 7 நிமிஷம் நேரம் எட்டா இருந்திருக்கலாம். இருந்தாலும் சொன்னபடி நீண்ட பிரசங்கம் கொடுக்காம அந்த 7 or 8 நிமிஷத்திலேயோ ஆண்டவரிடத்துல எப்படி அவரை அறிந்து கொள்ளுவது, ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா உனக்கு என்ன அடையாளம், எப்படி ஆவட்ட வரணும், அத மட்டும்தான் பிரசங்கம் பண்ண, வேற ஒண்ணுமே செய்யாது. உங்களுக்கு தெரியுமா 30 நிமிஷம் பிரசங்கம் செய்யறதுக்கு தயாரிக்கிறத விட இந்த மாதிரி 7-8 நிமிஷம் பிரசங்கம் செய்யறது ரொம்ப கஷ்டம். என் தேவையில்லாம வார்த்தைகளை போட முடியாது, வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமா இருக்கணும், கவனமா தயாரிக்கப்படணும், அவ்வளவுதான் நேரம் இருக்கு. அந்த இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஜெபத்தோட அவருக்கு சொல்ல வேண்டியத அப்படியே சொல்லணும். சரியான 7-8 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வந்து அந்த வெளியில வந்து நிற்போங்க, அவர் அங்க நின்றுல நின்றுகிறது என கையை கொடுத்து ரொம்ப நன்றியா, நீங்க வந்து கடுகு மாதிரி ஒரு பிரசங்கம் கொடுத்தாலும் கூட நல்ல கடிக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அப்ப அது பதிஞ்சிருச்சு, எனக்கு தெரிந்தது. அந்த கொஞ்ச நேரம் அந்த மனுஷனோட நான் பேசிய பொழுது அவன் ரட்சிப்பேட்ட அடையல, ஆனா சபைக்கு போதகனாக இருக்கிறான், இயேசுவையே தன்னுடைய வாழ்க்கையில பெயரை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தன் அப்பா கிறிஸ்தவனா இருந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவன் நம்பி வளர்ந்திருக்கிறான், ஆனா அவனுக்கு ஆவியின் மூலமாக மறுபிறப்பு ஏற்படவில்லை, மன திரும்புதல் ஏற்படவில்லை. அப்ப அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படி? சரி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து 7 நிமிஷத்துல ஆண்டவரே வாழ்க்கையில அறியாத வரையும் கிறிஸ்தவன் என்று பெயர் சூட்டிக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை. இதுதான் பிரசங்கம். அதுக்கு பிறகு அவன வாழ்க்கையிலேயே அவரை பார்க்கல, அதுக்கு பிறகு யார் அங்க போறது, என்ன நடந்ததோ தெரியாது. ஆண்டவர் அந்த 7 நிமிஷ பிரசங்கத்தின் மூலம் அவனோடையோ யாரோடையாவது பேசியிருந்தா நல்லதுதான். இப்படி இருக்கு சபை சபையா இருக்கு. நம்ம ஊர்லயும் நாட்டிலையும் கூட பாரம்பரிய சபைகள்னா என்ன நடக்கும், பண்டிகைகள் நடக்கும். ஆனா அந்த ஆண்டவர் இல்லை, மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனா எத்தனை போதிக்கிறவர்கள் கூட மறுபிறப்பு என்றால் என்னன்னே தெரியாமல் அவங்க எல்லாம் அந்த நிக்கதேயம் வந்தானே, பழைய ஏற்பாட்டை படிச்சவன் பழைய ஏற்பாட்டை மற்றவங்க சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான், ஆனால் அவரை அந்த பழைய ஏற்பாட்டு தேவனை அவனுக்கு வாழ்க்கையிலேயே தெரியவில்லை. ஆண்டவர்கிட்ட வந்து குழந்தை புள்ள மாதிரி கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு என்ன வழி, அதை அடைவதற்கு நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அது பொருள் தெரிஞ்சுதான் தெரியல, என்னங்க இவ்வளவு வயசான பிறகு நான் எப்படி திரும்பவும் என் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது அப்படின்னு கேட்டேன். இஸ்ரவேலுக்கு போதகனாக இருந்தும் உனக்கு இது தெரியவில்லையா? ரொம்ப சாந்தமா அவன் அவமானப்படுபடி செய்து அவனுக்கு உண்மையிலேயே அவன் தேடி வந்ததுனால அவனுக்கு கிடைச்சது. ஆண்டவர் அவன் கண்களை திறந்துவிட்டான். அது எப்படி காற்று அடிப்பது போல, அது உன்னுடைய கிரியைகளின் மூலம் வருவதல்ல. யூத மதத்துல ஆண்டவர் அறிந்து கொள்றதுன்னா கிரியை 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 கிரியை, எதாவது கிரியை செய்யலையோ அந்த அளவுக்கு. இந்து மதம் மாதிரி, ரோமன் கத்தோலிக்க மதம் மாதிரி, என்ன செய்யறான், பாவம் செஞ்சா போப்பு கிட்ட போகாடி பிரீஸ்ட் கிட்ட போ, பாவம் மன்னிப்பு கேட்டுட்ட பிறகு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட வேண்டியது. சரி, நீதான் உன் மனசுல சந்தோஷப்படுறேன், அவன் உள்ளுக்கு இருக்கிற பாவம் சும்மாவாகணும், ஒரு நாளைக்கு ஒழுங்கா இருப்பான், அப்புறம் பழையபடி தொடங்கி பழையபடி பாவத்தை செஞ்சுப்பட்டு பழையபடி அவட்ட ஓட வேண்டியது. வாழ்க்கை பூரா தன்னிடத்துல வந்து பாவம் மன்னிப்பு கேட்கும்படி அவன் வைக்கிறானே தவிர, உன்னை பாவம் செய்யாம இருப்பதற்கு அவனால ஒண்ணு செய்ய முடியாதே, அவனே பாவி. உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கிற அவனே பாவி. சொல்ற உன்னுடைய கிரியைகள்னால அது நடக்காதுப்பான், உனக்கு மேல இருந்து வரும், அதனால ஆவியினாலே நீ பிறக்க வேண்டும். வசனத்தை நீ கேட்டு அந்த வசனத்தை பரிசுத்த ஆவி உனக்கு உன்னுடைய இருதயத்துல பதியும்படி செய்து உன்னுடைய இருதயத்தை புதுப்பித்து, கேடானதும் திருக்குள்ளதுமாக இருக்கிற அந்த இருதயத்தை புதுப்பித்து, அதாவது அதை அடியோடு மாற்றி அமைத்து, உனக்கு பாவத்தில் உணர்த்தி அதிலிருந்து விலகி ஓட வேண்டும் என்ற உணர்வை உனக்கு ஏற்படுத்தி, நீ இயேசுவை பாவ மன்னிப்புக்காக சுவாசிக்கிற பொழுது உனக்கு ஜீவன் உள்ள வாழ்க்கை கிடைக்கிறது. இதேதான் சமாரிய பெண்ணுக்கும் சொன்ன, என்னைக்குமே நீ தாகம் எடுக்காத மாதிரி ஒரு தனிய நான் கொடுப்பேன். அவளுக்கு ஆ என்ன அருமையா இருக்கும். ஒவ்வொரு நாள் இந்த பச்சை வெயில்ல கிணத்துக்கு ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்க தேவையில்லை, இப்பவே கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்ற, அப்படி ஒரு தண்ணி இருக்கா தாகமே வராம இருக்கிறது, உனக்குள்ளே ஊற்றெடுக்கிற மாதிரி என்னத்த சொல்லுகிற, ஆவியானவரை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஆவியானவர் உனக்கு நிக்கதேமுக்கு சொன்னது போல, நீ ஆவியிலே பிறக்கிற பொழுது அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உனக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிற பொழுது அது அழிவில்லாத ஜீவன் உள்ள வாழ்க்கை. என்றைக்கும் நீ தாகம் எடுக்காதபடி உனக்கு ஆண்டவர் ஆவியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். கிரியைகளினால் வருவது அல்ல விசுவாசம். கிரியைகள் நம்ம எங்க கொண்டு போவோம், கலரைக்கு தான் கொண்டு போவோம். அதனால் ஜீவனை கொடுக்க முடியாது. கிறிஸ்துவை வைக்க வேண்டும் நம்பிக்கை, அவர் விசுவாசிக்க, அவர் கொடுப்பது ஜீவன். அதனாலதான் எபேசியர் 2:8-10 உள்ள வசனங்கள் என்ன சொல்லுகின்றன, கிரியையினால் அல்ல கிருபையினாலே வருவது ரட்சிப்பு, அதுவும் உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஈவாக இருக்கிறது. கிருபையின் மூலமாக சுவாசத்தின் ஊடாக ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த சுவாசமும் தேவனிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கின்ற ஈவு, எ கிஃப்ட். அப்ப ரட்சிப்புக்கு நான் என்ன செய்யணும், நீ பாவி என்பதை உணர்ந்து இயேசுவில் நம்பிக்கை வை, அவரை மட்டுமே தேவனாக விசுவாச. ஆனா அதையும் உங்கள் ஏற்படுத்துவது அந்த தேவன். நம்முடைய செயல்கள் நம்ம பரலோகத்தை கொண்டு போக முடியாது. எத்தனை கிரியை செய்தாலும் அது பாவத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன், நம்முடைய கிரியைகள் எல்லாம் இருப்பது சுயநலம், அது நம்முடைய கிரியைகள். ஒவ்வொரு கிரியையும் பாவத்தினாலே கரைபடிந்து போன கிரியை. ஆண்டவர் நமக்கு கொடுத்தால் தவிர நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அவர் பாவத்தை நீக்கினால் தவிர பாவத்துக்கு மன்னிப்பு போகாது. அதனால்தான் நம்முடைய பாவத்துக்கெல்லாம் நம் சகல சகலருடைய பாவங்களுக்காகவும் இயேசு என்ன செய்தார், கல்வாரியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் தன்னுடைய மக்களுக்காக, அவரை ரட்சிப்பதற்காக. அந்த தேவன் நாம் அவரை ஆராதிக்கும்படி சொல்லி இருக்கிற தேவன், அவர் நியமித்தபடி அவரை ஆராதனை செய்யும்படி சொல்லுகிறார். யெரொபாமுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை, பெய்காவுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை. தானி இது கூட தப்பு செய்துட்டான் இந்த விஷயத்துல, தெரியுமா உங்களுக்கு. அதான் நம்ம கவனமா இருக்கு. 1 எழுதி வச்சிருங்க, 1 Chronicles 13:5-10. உடன்படிக்கை பற்றிய இப்ப எருசலேமுக்கு கொண்டு போகணும். அந்த காலத்துல உடன்படிக்கை பற்றி எங்கு இருந்ததோ அங்குதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து, இந்த உடன்படிக்கை பற்றியை நீ கொண்டு போகிற பொழுது மிக கவனத்தோடு கொண்டு போகணும், அதை ஆடாமல் கவனத்தோடு கொண்டு போக வேண்டும். என்னுடைய இருப்பதனாலே நீ அதை பயபக்தியோடு கவனத்தோடு கொண்டு போக வேண்டும். அப்படி அவர்கள் கொண்டு போன பொழுது தாவீதுக்கு நண்பனான உசா படைத்தலைவன் அவன் எல்லாம் போயிட்டு இருக்கிறான். அப்படி கொண்டு போன பொழுது நடந்து போகிற பொழுது கவனக்குறைவினாலே அவர்களுடைய கவனக்குறைவினாலே அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன நடந்தது? ஆடியது. அதை பார்த்து கொண்டிருந்த ஊசா ஆண்டவருடைய பெட்டியாக இருக்கிறதே அது விழுந்து போனால் அது சரியல்ல என்று சொல்லி ஓடி போய் அது ஆடுவதை பிடித்து நிறுத்தினான். என்ன நடந்துச்சு? அந்த இடத்திலேயே செத்து போனான். தாவீது தன்னுடைய நண்பனுக்கு இப்படி நடந்தது என்று ஐயோ மையோ கதறி ஆண்டவர்கிட்ட, இன்னைய ஆண்டவரே ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போனானே, உங்களுடைய பெட்டி அது விழுந்து போயிருந்தால் உங்களுக்கு மகிமை குறைவு ஏற்பட்டிருக்கும், கவனமாக கொண்டு போக சொன்னீர்களே, அத சரியான காரியத்தை நல்ல காரியத்தை செய்தவரை நீங்க எப்படி அநீதியாக கொள்ளலாம்னு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? உண்மையிலேயே நான் சொன்னபடியா செய்தேன்? இல்லவே இல்லை. நான் சொன்னபடி நீ அதை தூக்கி கொண்டு போயிருந்தால் அது ஆடியிருக்க. அது ஆடினதுக்கு காரணமே உன்னுடைய கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவினால் அது ஆடிய பொழுது நான் சொன்னவைகளை நீ மறந்து விட்டதனாலே அந்த பெட்டியை போய் தொட்டு நிறுத்தினார். நான் அதை செய்யும்படியாக சொல்லவில்லை. அதனாலதான் நான் சொன்னேன். அந்த ஒரு தப்பையும் செய்யல. தாவீதோடு இருந்தவர்கள் அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்காததுனால அந்த சம்பவம் அன்றைக்கு நடந்தது. எந்த காரியத்தையும் ஆண்டவர் நியமித்தபடி செய்யலாம். ஆராதனை மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவரை கொடுத்த விதத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வார்த்தையில நீ இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற வரையும் என்னை விசுவாசித்து எனக்கு விசுவாசமாக பரிசுத்தமாக ஆராதனை செய்யவும் வாழவும் எனக்கு பணி செய்யவும் தேவையான எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறேன். வேற எதை நான் அங்கு எழுதி கொடுத்திருக்கிறேன்? இதைத்தான் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய சித்தம். என்னுடைய சித்தம் மட்டுமே உனக்கு நன்மை தரக்கூடியது. அந்த சித்தத்தை நீ இங்கே பார்க்கலாம். உன்னுடைய சொந்த வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன்னுடைய சபை வாழ்க்கை, உன்னுடைய சமுதாய வாழ்க்கை, எல்லாவற்றை பற்றியும் எழுதி கொடுத்திருக்கிறேன். வாசித்து 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 சொல்லி இருக்கிறபடி உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும்படி பார்த்துக்கொள். எல்லா விஷயங்களிலும், எல்லா விஷயங்களிலும் சொல்லியிருக்கிறார். அதன்படி நடக்காத பொழுது நாம் அவருக்கு விரோதிகளாக துரோகிகளாக மாறிவிடுகிறோம். ஆராதனையில கை வைக்க முடியாது. அவர் சொன்னபடி செய்யும். அது மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர் சொல்லாமலா இருக்கிறார், ஈர்ப்பு மொழியும் சேர்ந்து நடக்க முடியாது. அதனால கட்டாதே, ஆபத்து வருவதற்கு முன் என் பேச்சை சபவாக்க, அது சபையாக இருக்க. போதகர்கள் சபையிலிருந்து சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நான் என்னுடைய வார்த்தையிலே ஒன்று தமோத்தை மூன்றாவது அதிகாரம் தீர்த்துகளை காட்டி இருக்கின்ற அந்த இலக்கணங்களின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்து உங்கள் மத்தியில் வாழ்ந்து இருக்கிற பொழுது அதை பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து சபையில் செய்கின்ற காரியங்களை பார்த்து ஆண்டவருடைய வரங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் தெரிவு செய்து நியமிக்கப்பட வேண்டும் சபை அதிகாரிகளால். அப்படி அவர் சொல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்ல, சொல்லியிருக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் தன்னை தானே நியமித்துக் கொண்டு அந்த ஊழியத்துக்காக மீகா மாதிரி தனக்கு தானே பாஸ்டர் என்று பட்டம் சூட்டி கொண்டு சபை நடத்துவது சரியா? எங்க இருந்து வந்துச்சு அது? நீங்களே சொல்லி பாருங்க. அப்ப என்ன நடக்குது? பாஸ்டர் முளைச்சிடுறாரு, சபையே இல்லாம. அதுக்கு பிறகு சபை முழங்கிது. ஆனா வேதம் சொல்லுகிறது முதலில் ஏற்படுவது சபை, அதிலிருந்து தோன்றுகிறவர்கள் பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள். நாலாவது அதிகாரத்தில் நான் சபைக்கு கொடுப்பேன் ஊழியக்காரர்களை, நான் கொடுக்கிறேன்.
ஊழியக்காரர்களை நீ எங்க பார்க்க முடியும்? சபையில் இருந்து, அங்கு அதிலிருந்து உருவாவது. அப்போ ஒரு மனிதன் சபையே இல்லாமல், சபையில் வாழாமல், சபையால் தெரிவு செய்யப்படாமல், சபையால் அனுப்பப்படாமல், தன்னையே ஊழியக்காரனை நியமித்துக் கொள்ளுகிற முறை ஆண்டவருடைய முறையா இல்லை? எவ்வளவு பெரிய தவறு! ஆனா தவறுனே அவங்க சிந்திக்கிறது. ஆண்டவர் என்ன, இந்த வேதம் 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 எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்குமா? நடக்காது. அப்ப நீ என்ன சொல்லுகிற, ஆண்டவரை விட எனக்கு புத்தி அதிகமாக இருக்கு, அவருடைய வழிகளின் படி நடக்க மாட்டேன், என்னுடைய வழிகளின் படி நடப்பேன். நீ எத்தனை உதாரணம் காட்டலாம், ஆராதனையில காட்டலாம், ஊழியத்துல காட்டலாம். ஆராதனையில என்ன, வேதம் வாசிக்க வேண்டும். ஆராதனைகள்ல அவர் நியமித்திருக்கிறார், நியமித்து கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு ஆராதனை எப்படி இருக்கணும், நம்ம தான் படிக்கிறது. ஆராதனை என்று வருகிற பொழுது அங்கே வேத பிரசங்கம் இருக்க வேண்டும், தெளிவான வேத பிரசங்கம், வேதத்தின் அடிப்படையிலான ஜெபம் இருக்க வேண்டும். சங்கீதங்கள் நடப்பாடல் கீர்த்தனைகளால் அவளை துதிக்க வேண்டும். மூணு காரியங்கள் சொல்றேன். வேதத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பகுதி எல்லாரும் கேட்கும்படியாக வாசிக்கப்பட வேண்டும். நாலு, ஒவ்வொரு நாளும் நடக்காவிட்டாலும் அந்த சபையிலே திருவிருந்தும் திருமுழுக்கு ஞானஸ்நானமும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அஞ்சு காரியங்கள் தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள், எல்லா சபையிலும் என்றும் இருக்க வேண்டியவை. உலகத்தில் எந்த சபையில போனாலும் இதை பார்க்கலாம். என்ன தீர்மானம் பண்ண, இதெல்லாம் சரி வராது, மக்களுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப மியூசிக் கச்சேரி கேட்டு பழகிட்டதுனால பிரசங்கத்தை என்ன செஞ்சிடணும், அந்த ஆராதனையிலே முக்கியமாக இருக்க வேண்டிய பிரசங்கத்தை குறைச்சிடுறது. என்ன செய்ய வேண்டியது, பாடல்கள் வேதத்தின் படி ஆண்டவரை நினைவுபடுத்துகின்ற, அவருடைய சத்தியங்களை தெரிகின்ற சொல்லுகின்ற அப்படியான சங்கீதங்கள் எல்லாம் பாடுறதில்லை. எவனோ கத்தோலிக்கனான போக்மன் எழுதின பாட்டையும் கூட எந்த சிந்தனையுமே இல்லாம, கத்தோலிக்க யாரு கிறிஸ்தவியாருன்னு கூட சிந்தனையும் இல்லாம பாட வேண்டியது. அதுவும் எப்படி பாட்டு, ஒரே வரி திரும்ப 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 ரிப்பீட் பண்ணப்படும். இந்த மாடல் சினிமா பாட்டு மாதிரி பொருளே இருக்காரு பாத்தீங்களா, அதே ரிப்பீட் பண்ணப்படும். ராகம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் சிறியவர். இந்த பாட்டு மியூசிக் தான் முக்கியம், பாட்டுல முக்கியம். அதனால மியூசிக் கச்சேரி தான் நினைவுபடுத்த விடுற விதமாக இருக்கும். ஏன், மனிதனுக்கு அதுதான் ஆசைப்படுவதனாலே அவன் ஆசைப்படுகிறதே கூட. இப்ப இதுக்கும் அனுபவம் செய்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, இது சுயநலத்தின் அடிப்படையிலான ஒரு காரியம். அங்கு என்ன குறைவாக கொடுக்கப்படுவது, அப்படியான சபைகளில் சத்தியம் குறைவாக கொடுக்கப்படும். வேதத்தில் இருந்து போதனைகள், அந்தந்த வசனங்களை எடுத்து அதன்படி சொல்லி கண்டிப்போடு மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கின்ற பிரசங்கங்கள் இருக்காது. ஏன், ஓடிடுவாங்க. கொஞ்சம் கேளுங்க, ஓடுறவன நம்ம புரிஞ்சு வைக்க முடியுமா? நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு நீ ஆடுகளை சேர்க்க பார், ஆள் சேர்க்க பார்க்காதே. அது அரசியல் தான், அதெல்லாம் அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து என்னென்னமோ கொடுத்து ஆனால் கட்சிக்கு ஆள் சேர்ப்பாங்க இல்லையா, கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து ஓட் போட வைப்பான். அவன் எவன் கூட கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு போய் போட்டுருவான். இதெல்லாம் ஆண்டவருடைய பணியில செய்ய போனா அந்த பக்திக்கு இடமே இல்லை, பாவம் பெருகுகிறது. பாவத்தின் வெளிப்பாடுகளை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளா இங்க மியூசிக் அடிக்கிறாங்கன்னா காதல கடுக்கன் மூக்கில கூட போட்டுக்குவாங்க, பெண்கள் போடுற மாதிரி. இவர் குடுமி வேற வச்சுக்கிறது, கிழிஞ்சு போன ஜீன்ஸ். ஆனா மக்களுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அங்க அமைதி இருக்காது,
ஒழுங்கு இருக்காது, அலங்கோலம் தான். ஆண்டவர் அங்க பார்க்க முடியாது. அவிசுவாசி பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிற மாதிரி அவிசுவாசி சபைக்கு வந்து இங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்து முகம் கூப்புற விழுந்தா கும்பிடுவான். வாழ்க்கையிலே பார்க்க முடியாது ஒருத்தனையா வரவே போறதில்லை, நடக்கவே போறதில்லை. இந்த அலங்கோலத்தை பார்த்து எவ்வளவு ஆண்டவர்கிட்ட வரப்போறது? அங்கு தேவ பக்தி என்பதற்கு இடமில்லை, தேவ பயம் என்பதற்கே இடம் இருக்கு. இரண்டாவது கட்டளை எச்சரிக்கிறது. எப்படி இது வேணான்னு சொல்ல முடியும்? இந்த கட்டளை நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? அது நாம இந்த உலகம் இருக்கிற வரையும் மனிதனை பார்த்து எச்சரிக்கிறது. என்னை மட்டும் வணங்கு, என்னை நான் நியமித்திருக்கின்ற வழிப்படி வணங்கு, உன்னுடைய சிந்தனைகளின்படி எதையும் நீ செய்ய பார்க்காதே, அது எனக்கு பிடிக்காது. ஏன் அங்க என்ன சொல்லி இருக்கிறது? நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கு. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. ஆனால் என்னுடைய என்னில் அன்பு கூறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நேசித்து என்னுடைய வார்த்தைகளை பெரிதாக மதித்து உன்னுடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி கட்டுப்படுத்தி என்னுடைய வழிகளிலே நீ என்னை ஆராதனை செய்வாயானால், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவாயானால், ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கேன் அப்படின்னா என்ன ஆயிரம் தலைமுறை இருக்க போறோம்? என்னுடைய ஆசீர்வாதம் நிலையானது, அது போகாது. உண்மையான ஆசீர்வாதம் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் என்னுடைய வழிப்படி நீ நடக்க வேண்டும். இரண்டாவது கட்டளை, நீ எவ்வளவோ சொல்லலாம், இருந்தாலும் நமக்கு இருக்கிற நேரத்தின் படி இதுக்கு மேல பார்க்க முடியாது. ஆனா இதுவரையும் கேட்டதையும் கேட்டு காதிருந்தும் கேட்டு இருதயம் இருந்து சிந்தித்து திருந்தாமல் இருந்தா வாசிங்க, அந்த எச்சரிக்கை அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவனை நிந்திக்கிறவர்களை அவர் சும்மா விட மாட்டார். நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கத்தானே செய்யும். ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் கணக்கு கொடுக்கிற நாள் வரத்தான் போகும். இந்து தப்பலாம், ஆனால் அவரிடத்துல தப்ப முடியாது. நம்முடைய ஆராதனை அவர் நியமித்தபடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ஜெபம் பண்ணுவோம்.